ஒன்று யோவான் அதிகாரம் 3. பிதா நம்மை மிகவும் நேசித்தார். நாம் தேவனின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். ஆனால் உலகத்தின் மக்களோ நாம் தேவனின் பிள்ளைகள் என்பதை புரிந்து கொள்வதில்லை. அதற்கு காரணம் தேவனை அவர்கள் அறியாமல் இருப்பது ஆகும். அன்பான நண்பர்களே, நாம் இப்போது தேவனின் பிள்ளைகள். நாம் எதிர்காலத்தில் எவ்வாறு இருப்போம் என்பது இன்னும் நமக்கு காட்டப்படவில்லை. கிறிஸ்து மீண்டும் வரும்போது நாம் அவரைப் போல இருப்போம் என்பதை நாம் அறிவோம். கிறிஸ்து தூய்மையானவர். கிறிஸ்துவில் இந்த நம்பிக்கையுள்ள ஒவ்வொரு மனிதனும் கிறிஸ்துவைப் போலவே தன்னை தூய்மையாக வைத்துக் கொள்கிறான். ஒருவன் பாவம் செய்யும்போது அவன் தேவனின் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். ஆம், தேவனின் நியாயப்பிரமாணத்திற்கு எதிராக வாழ்வதைப் போன்றதே பாவம் செய்தலாகும். மனிதரின் பாவங்களை நீக்குவதற்காக கிறிஸ்து வந்தார் என்பது உங்களுக்கு தெரியும். கிறிஸ்துவில் பாவம் இல்லை. எனவே கிறிஸ்துவில் வாழ்கிற மனிதனும் பாவத்தை செய்வதில்லை. ஒருவன் தொடர்ந்து பாவம் செய்தால் அவன் கிறிஸ்துவை உண்மையாகவே புரிந்து கொண்டதில்லை என்றும் கிறிஸ்துவை அறிந்து கொண்டதே இல்லை என்றுமே பொருள்படும். அன்பான பிள்ளைகளே, தவறான வழிக்குள் ஒருவன் உங்களை நடத்தாதபடிக்கு பார்த்து கொள்ளுங்கள். கிறிஸ்து நீதியுள்ளவர். கிறிஸ்துவைப் போல சரியானவராக இருப்பதற்கு ஒரு மனிதன் சரியானதை மட்டுமே செய்ய வேண்டும். துவக்கத்திலிருந்தே பிசாசு பாவம் செய்து கொண்டிருக்கிறான். பாவத்தை தொடர்ந்து செய்யும் மனிதன் பிசாசுக்குரியவன். தேவகுமாரன் பிசாசின் செயலை அழிக்கும் பொருட்டே வந்தார். தேவன் ஒருவனை அவரது பிள்ளையாக மாற்றும்போது அவன் பாவத்தை தொடர்ந்து செய்வதில்லை. ஏன்? தேவன் அவனுக்கு அளித்த புது வாழ்க்கை அவனில் நிலைத்திருக்கிறது. எனவே அம்மனிதன் பாவத்தில் தொடர முடியாது. ஏன்? அவன் தேவனின் பிள்ளையாக மாறியிருக்கிறான். எனவே தேவனின் பிள்ளைகள் யார் என்பதையும் பிசாசின் பிள்ளைகள் யார் என்பதையும் நாம் பார்க்க முடியும். மேலும் தனது சகோதரனை நேசிக்காத ஒருவனும் தேவனின் பிள்ளை இல்லை. துவக்கத்திலிருந்தே நீங்கள் கேட்டிருக்கிற போதனை இது. நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். காயினைப் போல இராதீர்கள். காயின் தீயவனுக்கு உரியவனாக இருந்தான். காயின் அவனது சகோதரனை கொன்றான். ஆனால் காயின் அவனது சகோதரனை ஏன் கொன்றான்? காயின் செய்தவை தீயனவாக இருந்ததாலும் அவன் சகோதரன் செய்தவை நல்லனவாக இருந்ததாலுமே. சகோதர சகோதரிகளே, இவ்வுலகத்தின் மக்கள் உங்களை வெறுக்கும்போது ஆச்சரியப்படாதீர்கள். நாம் மரணத்தை விட்டு ஜீவனுக்குள் வந்திருக்கிறோம் என்பதை நாம் அறிவோம். கிறிஸ்துவில் நமது சகோதரரையும் சகோதரிகளையும் நாம் நேசிப்பதால் இதனை அறிவோம். சகோதரனை நேசிக்காத மனிதன் இன்னும் மரணத்தில் இருக்கிறான். தன் சகோதரனை வெறுக்கிற ஒருவன் கொலையாளியாவான். எந்த கொலையாளிக்கும் தேவன் தரும் நித்திய வாழ்வு இல்லை என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். உண்மையான அன்பு எதுவென்பதை இவ்வாறே நாம் அறிவோம். இயேசு அவரது ஜீவனை நமக்காக கொடுத்தார். எனவே நாம் நமது ஜீவனை கிறிஸ்துவில் நமது சகோதரருக்காகவும் சகோதரிகளுக்காகவும் கொடுக்க வேண்டும். தேவைப்பட்ட பொருள்கள் எல்லாவற்றையும் பெறுகிற அளவுக்கு போதுமான செல்வந்தனாக ஒரு விசுவாசி இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். ஏழையானவனும் தேவையான பொருள்கள் கிடைக்காதவனுமாகிய கிறிஸ்துவில் சகோதரனை அவன் பார்க்கிறான். தேவையானவற்றை பெற்ற சகோதரன் ஏழை சகோதரனுக்கு உதவாமல் இருந்தால் பயன் என்ன? அவன் இதயத்தில் தேவனின் அன்பு இல்லை. எனது பிள்ளைகளே, நம் அன்பு வார்த்தைகளிலும் பேச்சிலும் மட்டும் இருக்கலாகாது. நம் அன்பு உண்மையான அன்பாக இருக்க வேண்டும். நாம் செய்கிற காரியங்களால் நமது அன்பை வெளிப்படுத்த வேண்டும். நாம் உண்மையின் வழியை சார்ந்தவர்கள் என்பதை இந்த வழியால் அறியலாம். நம்மை குற்றவாளிகளாக நமது இருதயங்களே உணர்த்தும்போது, நமது இருதயங்களை காட்டிலும் தேவன் உயர்ந்தவராக இருப்பதால் அவர் எல்லாவற்றையும் அறிவார். எனது அன்பான நண்பர்களே, நாம் தவறு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணராவிட்டால் நாம் தேவனிடம் அச்சமற்றவர்களாக இருக்க முடியும். நாம் கேட்கிற பொருட்களை தேவன் கொடுப்பார். நாம் தேவனின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதாலும் தேவனை மகிழ்வூட்டுகிற காரியங்களை செய்வதாலும் இவற்றை பெறுகிறோம். தேவன் கட்டளையிடுவது இதுவே, நாம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். இது தேவனின் கட்டளையாகும். தேவனின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற மனிதன் தேவனில் வாழுகிறான், தேவனும் அம்மனிதனில் வாழுகிறார். தேவன் நம்மில் வாழுகிறார் என்பதை நாம் எப்படி அறிகிறோம்? தேவன் நமக்களித்த ஆவியானவரால் நாம் அறிகிறோம்.